أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أستغفر الله العظيم، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நன்மைகளை வழங்குவானாக, தீமைகளை விட்டு பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹுடைய வேதத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போதித்தார்களோ, கண்ணியத்திற்குரிய நபி தோழர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ, அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல இல்மை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக, ஆமீன். தொடர்ந்து சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற பாடத்தை படித்து வருகின்றோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இன்று باب قول الله تعالى قل هو القادر என்ற பாடத்தை படிக்க இருக்கின்றோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இங்கே நமக்கு தலைப்பாக அமைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவராக இருக்கின்றான். قل هو القادر القادر அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய சிறப்பிற்குரிய பரிசுத்தமான பண்புகளில் அல் காதிர் என்பது ஒன்று. அதுபோன்று அல் கதீர், இன்னொன்று அல் முக்ததிர். அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர், இந்த மூன்று பண்புகளும் அல்லாஹ்விற்கு அல் குர்ஆனிலே மாற்றி மாற்றி கூறப்படுகின்றன. இந்த மூன்றுடைய பொருள் என்ன? அல் கதீர், ஆற்றல், குத்ரத், ஒன்றை செய்வதற்கு வல்லமை உடையவன், ஒன்றை செய்வதற்கு ஆற்றல் சக்தி உடையவன். அல் கதீர் இதிலேயே இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பதற்காக, உதாரணத்திற்கு தமிழிலே சொல்வதாக இருந்தால் பேராற்றல் உடையவன், சர்வ வல்லமை உடையவன் என்று சொல்லப்படும். இன்னும் இதே போன்று அல் முக்ததிர், வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇம் முக்ததிரா. முக்ததிர் என்பதும் பேராற்றல் உடையவன், சர்வ வல்லமை உடையவன் என்று போறோம். இப்ப அல்லாஹுடைய இஸ்முகளில் இந்த அல் முக்ததிர், அல் காதிர், அல் கதீர் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஆற்றல் உள்ளவனாக, அவன் நாடியதை செய்வதற்கு சக்தி உடையவனாக இருக்கிறான். அவனுடைய நாட்டத்தை எதுவும் தடுக்க முடியாது. அவன் நாடியதை அவன் செய்வதில், செய்து முடிப்பதில் அவனுக்கு எந்த பலவீனமும் கிடையாது. அல்லாஹுடைய நாட்டத்திலிருந்து எந்த ஒன்றும் தடுக்க முடியாது. அவன் நாடிய அனைத்தையும் செய்து முடிப்பவன். இது இந்த அல் இஸ்ம் அல் காதிர் என்ற அந்த அல்லாஹுவின் அழகிய திருப்பெயர் கொடுக்கக்கூடிய கருத்து பாடம். இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா சொல்றது? புரியுதா? இப்ப தாம் எந்த ஒரு ரப்பை அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோமோ, நாம் அந்த ரப்புடைய வல்லமை, அவன் நமக்கு கொடுப்பதற்கு வல்லமை உடையவன், படைப்பதற்கு வல்லமை உடையவன், நம்முடைய பிரார்த்தனைகளை செய்யப்படுப்பவன் என்று நாம் முந்தைய பாடத்திலே படித்தது போன்று நாம் எதை கேட்டோமோ அதை பொறுப்பதற்கும் அவன் சக்தி உள்ளவன். புரிகிறதா? அப்ப அல்லாஹுடைய சிபத்துகளில் ஒன்று அல் காதிர் என்ற அந்த அழகிய பெயர். அந்த பெயரும் அந்த பெயர் கொடுக்கக்கூடிய தன்மையாகிய சிபத்துல் குத்ரா. புரியுதுங்களா? எப்படி அலீம் என்ற பெயர் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, இல்ம் என்ற சிபத் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, சமீ கேட்பவன் என்ற பெயர் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, சம கேட்கும் ஆற்றல் அல்லாஹ்விற்கு சிபத்தாக இருக்கிறது. அதுபோன்றுதான் அல் காதிர் அல் கதீர் அல் முக்தர். அல்லாஹுவின் அழகிய கண்ணியத்திற்குரிய பெயர்களில் உள்ளவை இந்த பெயர்கள் கொடுக்கக்கூடிய தன்மையாகிய குத்ரத். சொல்லுங்க, குத்ரத் என்ற அந்த சிஃபத் அல்லாஹுவிற்கு இருக்கிறது. சரியா? இப்ப இங்க என்ன பிரச்சனை அதை கொஞ்சம் புரியணும். இதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு மூமினுக்கு பிரச்சனை இருக்குமா என்றால் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் சந்தேகம் உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. இஸ்லாமிய ஆரம்ப வரலாற்றிலே காரிஜியா முஅத்தஜிலா என்ற இரண்டு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் லாஜிக்கா இருக்கணும், அறிவு. அதுவும் அறிவு என்றால் எதை அவர்கள் ரோமர்களிடத்திலிருந்து தத்துவ கலையிலே படித்தார்களோ அந்த அறிவு. உண்மையில் பார்க்க போனால் குர்ஆன் ஹதீஸும் தெளிவான நேரிய அறிவுக்கு முரண்பட்டதே இல்லை. குர்ஆன் ஹதீஸிலிருந்து அறிவுக்கு முரண்படுகிறது என்று யார் சொன்னாலும் நிச்சயமாக அவருடைய அறிவில் தான் முரண்பாடு இருக்குமே தவிர, நேரிய அறிவை கொண்டு அந்த குர்ஆன் ஹதீஸை புரிந்தவர்களிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தெளிவான விளக்கம் அதற்கு கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த ஹார்ஜிய மாற்றுதலா என்ற அந்த இரண்டு வகுப்பினர்களுடைய அடிப்படை என்ன? லாஜிக். அவர்கள் அல்லாஹுடைய இந்த சிபத்தாகிய அல் காதிர் அல் கதீர் என்பதை அதனுடைய முழு அர்த்தத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இந்நாளிலே இளைஞர் ராஜா, புரிகிறதா? அல்லாஹுடைய சிபத்தாகிய அல் காதிர் அல் கதீர் என்பதை அதனுடைய முழு தன்மையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட வசனங்களில் வல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீது ஆற்றலுடையவன், எல்லாவற்றின் மீது ஆற்றலுடையவன், அல்லாஹ் எதையும் செய்ய சக்தி உள்ளவன் என்றெல்லாம் வருகிறதே என்று கேட்டால் அவர்கள் அதற்கு என்ன சொல்கிறார்கள்? இல்லை, சில விஷயம் இருக்கிறது அது அல்லாஹுவால் முடியாது. எப்படி? சில விஷயங்கள் இருக்கின்றன அது அல்லாஹுவால் முடியாது. அப்ப இந்த எல்லா விஷயங்கள் என்று வந்திருப்பதில் ஒரு சில நிபந்தனைகளை நாம் வைக்க வேண்டும், அதன் மீதுதான் அல்லாஹ் சக்தி பெற்றவன் என்று அவர்கள் விளக்கம் கூறி அதற்கு என்ன உதாரணம் சொன்னார்கள் என்றால், இப்ப ஒரு பொருள், இப்ப இது முழுக்க கருப்பா இருக்கு, ஒரே நேரத்தில் இந்த பொருள், ஒரே பொருள் கருப்பாகவும் அது இருக்கணும் அது வெள்ளையாகவும் இருக்கணும், இப்படி ஆக்க முடியுமா? அல்லாவால் ஆக்க முடியாதுல்ல. இப்படி இந்த பொருள் இப்ப கருப்பா இருக்கு, இது கருப்பா இருக்கிற இதே நேரத்தில் இது வெள்ளையாக்கணும், இதே பொருள் முடியாதுல்ல. அதே போல ஒரு மனிதர் ஒரு நேரத்தில், அந்த மனிதர் ரெண்டு இடத்துல இருக்க முடியுமா? அவனை அல்லாஹ் ரெண்டு இடத்துல வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்ல. அப்ப அதுக்கு அல்லாஹ் காற்றல் இல்லைல்ல. இப்படி உலர ஆரம்பித்தார்கள், உலர ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை அதுக்கு அளவு சொல்றாங்களா இவங்கெல்லாம்? சரியா? இப்ப இது எதனால் ஏற்பட்ட பிரச்சனை? இந்த அறிவு. எந்த அறிவு? கோணல் உள்ள அறிவு. அறிவை சிந்திக்க வேண்டிய இடத்தில் சிந்திக்க வேண்டிய விஷயத்திலே சிந்திக்காமல் அதை தலைகீழாக மாற்றி சிந்திப்பதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்ப உண்மை விஷயம் என்ன என்றால், அல்லாஹ் கண்டிப்பாக அவன் எப்படி சொன்னான், அல்லாஹு தஆலா கண்டிப்பாக எவ்வித சந்தேகமும் இல்லாமல்
அவன் அனைத்தின் மீது ஆற்றல் உடையவன் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பது நமது ஈமான். அப்ப இவர்கள் உதாரணம் சொன்னார்களே, ரெண்டு மூணு உதாரணம் இவங்க சொன்னாங்களா இல்லையா? இவர்கள் உதாரணம் கூறினார்களே, இதற்கு என்ன விளக்கம், இதற்கு என்ன பதில், மறுப்பு என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த ஒன்று அறிவால், நம்முடைய தெளிவான அறிவால் அது நிகழ்வதை கற்பனையை செய்ய முடியாது, எந்த ஒன்று நிகழ்வதை அறிவால் கற்பனையே செய்ய முடியாதோ, புரியுதுங்களா, அது எந்த ஒன்று நமது அறிவால் கற்பனையே செய்ய முடியாது, அப்படி ஒன்று அதாவது இருப்பதற்கு சாத்தியமே இல்லை, இருப்பதற்கு சாத்தியமே இல்லையோ, அது செய்வது நிகழ்வது என்ற அந்த வரையறைக்குள் வராது. நல்ல புரியுங்க, எந்த ஒன்று அதை சிந்திக்க முடியாது. அப்படி இப்ப ஒரு மனிதன் அவனுடைய தலை வந்து வானத்தில் இருக்கு, அவன் காலு கீழே இருக்கு, இப்படி சிந்திக்க முடியுமா? இது வீணான சிந்தனை. இது என்ன சிந்தனை? ஒருத்தனுடைய கை வந்து ஒரு கை கிழக்கில் இருக்கு, ஒரு கை மேற்கில் இருக்கு, இது சிந்திக்கலாமா? இது வீணான சிந்தனை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை அவனுடைய ஃபித்ராவிலே மனித அறிவில் சாத்தியம் என்று அல்லாஹ் அமைத்திருக்கிறானோ அதை கண்டிப்பாக அல்லாஹ் செய்வதற்கு ஆற்றல் உடையவன். எந்த ஒன்று அல்லாஹ்வின் ஃபித்ராவின் அடிப்படையில் சாத்தியமே இல்லையோ அதை செய்வதா இல்லையா என்ற பேச்சு வராது. புரியுதுங்களா? எந்த ஒன்று அது சாத்தியமே இல்லையோ அதை போய் செய்யறதா இல்லையா, செய்யறதுக்கு அல்லாவுக்கு ஆற்றல் இருக்கா இல்லையாங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றாங்க சில பேர், ரொம்ப முத்தி போய் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் எல்லாத்தின் மீது ஆற்றல் உள்ளவனா அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப அல்லாஹ் தன்னையே அழிச்சுக்கிறதுக்கு ஆற்றல் உள்ளவனா? இது மீன் பிரிவாதம். எந்த ஒன்று நிகழ்வதற்கு சாத்தியம் இல்லையோ அந்த ஒன்றை அல்லாஹ்வின் வல்லமைக்குள் கொண்டு வந்து அது முடியாது என்று சொல்வதே அர்த்தமற்றது. இவரால் கண்ணால சாப்பிட முடியாது அப்படிங்கிற அறிவு இருக்கா? கண்ணில் யாராவது சாப்பிடுவாங்களா? அப்ப கண்ணில் சாப்பிடுவது என்பது ஒரு காரியமே இல்லை, அது வந்து இல்லையா? இல்லாத ஒன்றை கூறி அதுக்கு அவர் சக்தி இல்லை என்று சொன்னா சொல்றவனுக்கு முட்டாளமாகும். இவரால் இப்ப கையால சாப்பிட முடியாதுன்னா அவர் கையில ஏதோ கட்டுப்பட்டு இருக்குது, கையில ஏதோ கீழ் இருக்குது, காயம் இருக்குது. புரியுதா இல்லையா? எதை செய்வதற்குரிய அந்த கூறுகள் அனுகூலங்கள் இருக்குமோ அதை செய்ய முடியலன்னா தான் முடியலன்னு சொல்லுவாங்க. இப்ப இவரால் நடக்க முடியாதுங்க, கால் இருக்கு நடக்க முடியாது, கால காயம் இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? புரியல உங்களுக்கு? புரியலன்னா கேளுங்க, என்ன இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். அப்ப எது அங்கே செய்வதற்கு சாத்தியம் இருந்து செய்ய முடியவில்லையோ அங்கேதான் ஆற்றல் இல்லை என்று வரும். எதை செய்வதற்கு அங்கே சாத்திய கூறுகள் இருந்து செய்ய முடியலையோ அங்கே சக்தி இல்லை என்று சொல்லப்படும். இப்ப இவரால் பார்க்க முடியாது, இவருக்கு பார்க்கறது சக்தி இல்லை, கண் இருக்கு ஆனா பார்க்கறது சக்தி இல்லை, ஏன்னா கண்ணில் பார்வை போயிடுச்சு. அப்ப எது நிகழ்வதற்கு சாத்திய கூறே இல்லையோ அந்த ஒன்றை சொல்லி அது அல்லாவிற்கு முடியவில்லை என்று சொல்லும் அந்த லாஜிக்கே தப்பு, அந்த லாஜிக்கே தப்பு. அப்ப அல்லா எல்லாரின் மீது எல்லாவற்றின் மீது ஆற்றல் உடையவன் சொன்னா அல்லா தன்னையை அழிச்சுக்கிறதுக்கு ஆற்றல் உடையவனா? அல்லா அவுத்தாரா ரெண்டு முரண்பட்ட ஒன்று ஒரே நேரத்தில் படைக்க முடியுமா? அது சாத்தியக்குறை கிடையாது, அது முரண்பட்ட ஒன்று, அதை எந்த ஒரு சிந்தனையும் சிந்திக்க பார்க்காது. எனவே இந்த மாதிரியாக அல்லாஹ்வுடைய பெயர்களில் விளையாண்டு அல்லாஹ் சொன்ன அந்த பெயரின் முழுமை தன்மையை அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் என்றால் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாகத்தான் நம்ம நம்ப வேண்டுமே தவிர, இல்ல அல்லாஹ்வுடைய ஆற்றல் இது இதுல மட்டும்தான், இது இதுல அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது அல்லாஹ்வை அசிங்கப்படுத்துவது. அல்லாஹுவை குறைப்படுத்துவது, அல்லாஹுவின் குதிரத்தை ஒரு தவறான ஒரு அறிவை கொண்டு வரையறுத்து மட்டுப்படுத்துவது, இது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்காதது. அவர்களுடைய தோழர்கள் அப்படி நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உடையவன் என்றால் சஹாபாக்களும் நபி அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன் இப்படித்தான் தெளிவாக அதை எந்த விதமான நிபந்தனை இடாமல், அதற்கு எந்த விதமான எல்லை கொடுக்காமல், எந்த விதமான அடைப்புக்குறி போடாமல் அப்படியே விளங்கிக் கொண்டார்கள். நாமும் அப்படியே விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இவர்கள் சொல்கிறார்களே இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு லாஜிக்களை என்றால், இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த லாஜிக் இருக்கிறது, இதன் அடிப்படையை தவறு. காரணம் என்ன? முடியாத ஒன்றை சிந்திப்பது கூடாது. முடியாத ஒன்றை, சாத்தியமற்ற ஒன்றை, நிகழாத ஒன்றை, எதற்கு உஜூதிலே உள்ளமையில் வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லையோ, எது உள்ளமையில் வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லையோ அதை சிந்திப்பது கூடாது. அதை சிந்தித்து விட்டு அதுக்கு சக்தி இல்லை என்று சொல்வது அதை விட தவறு. எப்படி ஒருத்தரை பார்த்து இவரால் கண்ணால சாப்பிட முடியாதுன்னு சொன்னா அது தப்பான லாஜிக்கா இல்லையா? தப்பான லாஜிக். அதே போல சரியா? இப்ப கவனிங்க, அடுத்துக்கோ. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சிறந்த ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். எதற்காக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள்? அல் காதிர் என்பதை, அல் கதீர் என்பதை, அல் முக்ததிர் என்பதை அந்த பெயர்கள் சொல்லக்கூடிய அழகிய பண்புகளோடு, சிபத்துகளோடு, அதாவது குத்ரத் என்ற சிபத்தோடு நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு அந்த குத்ரத் என்ற சிபத்து அவனில் உள்ள சிபத், அவன் எதையும் செய்வதற்கு ஆற்றல் பெற்றவன். பாருங்க இந்த ஹதீஸ் என்ன, எல்லாரும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஹதீஸ். அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய அந்த துவா அவ்வளவு முக்கியமானது. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அஸ்ஸலமி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லிமு அஸ்ஹாபஹு இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா கமா யுஅல்லிமுஹுமுஸ் ஸூரத மினல் குர்ஆன் யகூல் இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி فليركع ركعتين من غير الفريضة ثم ليقل اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم فإن كنت تعلم أن هذا الأمر ثم تسميه بعينه خيرا لي في عاجل أمري وآجله أو قال أو في ديني ومعاشي وعاقبة أمري فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه اللهم وإن كنت تعلم أنه شر لي في ديني ومعاشي وعاقبة أمري أو قال في عاجل أمري وآجله فاصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم رضني به. இந்த ஹதீஸ்லே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய ஒரு அமலை பற்றி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அஸ்ஸலமி ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களுக்கு இஸ்திகாராவை கற்றுக் கொடுப்பார்கள். எல்லா காரியங்களிலும் இஸ்திகாராவை கற்றுக் கொடுப்பார்கள். எப்படி குர்ஆனிலிருந்து ஒரு சூராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்களோ. இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனிலிருந்து ஒரு அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினால், உடனடியாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் அந்த வசனத்தை நினைவுபடுத்திக் கொள்வார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹுவின் தூதருக்கு ஓதி காண்பித்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுக்கு திரும்ப ஓதி காண்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சரியாக மரணம் செய்து கொண்டார்கள் என்று உறுதிப்படுத்தியவுடன் ஜிப்ரீல் அங்கிருந்து புறப்படுவார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மரணம் செய்து கொள்ளக்கூடிய சஹாபாக்கள் ஹாஃபிதுகளாக இருந்தவர்களை அழைப்பார்கள். குர்ஆனை எழுதக்கூடிய சஹாபாக்களாக இருந்தவர்களை அழைப்பார்கள். அவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த வசனத்தையோ அல்லது அந்த முழு சூறாவையோ மரணம் செய்து கொடுத்து அதை எழுதும்படியும் கட்டளையிட்டு அதை எழுதி கொள்வதையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எழுதியதை நபி அவர்களுக்கு ஓதி காண்பித்து சரி செய்து கொள்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கமாக இருந்தது. இங்கே ஜாபிர் இப்னு அப்துல்லா சலமி என்ன சொல்கிறார்கள், எப்படி குர்ஆனுடைய சூறாவை போதிப்பதில் கற்பிப்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருந்தார்களோ அதுபோன்றுதான் இஸ்திஹாராவை கற்றுக் கொடுப்பதற்கும் நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்ப அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒன்று இஸ்திஹாரா. சரி, இந்த இஸ்திஹாரா என்றால் என்ன? இஸ்திஹாரா என்றால் ஃபர்ழ் அல்லாத, வாஜிப் அல்லாத, கட்டாய கடமை அல்லாத, கட்டாய கடமை அல்லாத, அதுபோன்று ஹராம் அல்லாத, தடுக்கப்பட்ட ஒரு செயல் அல்லாத, ஒரு பொதுவான ஆகுமான அல்லது விரும்பத்தக்க இரண்டு செயல்களில் எந்த ஒன்றை தேர்ந்தெடுப்பது என்று நான் ஒரு மனிதன் எண்ணும் போது தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் தனக்கு நன்மைதானா என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுவின் அருளை தேடி வழிகாட்டுதலை தேடி, யாரெல்லாம் எனக்கு நன்மையின் பக்கம் வழிகாட்டு, நான் தேர்ந்தெடுத்த காரியம் நன்மையான காரியமாக இருந்தால் எனக்கு நீ அதில் உதவி செய், அதை எனக்கு இலகுவாக்கி கொடு, நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய விரும்பக்கூடிய காரியம் தவறாக இருந்தால் என்னை அந்த காரியத்திலிருந்து திருப்பிவிடு, அந்த காரியத்தையும் என்னிலிருந்து திருப்பிவிடு என்ற பொருளிலே வரக்கூடிய ஒரு செயலுக்கு பெயர்தான் இஸ்திஹாரா என்று சொல்லப்படும். அரபுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முன்பு, நபியவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு அரபுகளிடத்திலே இருந்த சிறுக்கான இணை வைத்தலான செயல்கள், இணை வைத்தலான செயல்களிலே ஒன்று என்னவென்றால், அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், எங்கேயாவது பயணம் போக வேண்டும் என்றால் நேராக காபாவிற்கு வருவார்கள். அங்கே சிலைகள் இடத்திலே அம்புகள் இருக்கும், அங்கு இருக்கக்கூடிய பூசாரிக்கு ஏதாவது கொடுப்பார்கள், கொடுத்துவிட்டு அம்பு எடுக்க சொல்வார்கள். லா என்று எழுதப்பட்ட அம்பு வந்தால் பயணம் போக மாட்டார்கள், நாம் என்று எழுதப்பட்ட அம்பு வந்தால் பயணம் செல்வார்கள். ஹுஃப்லுன் ஒண்ணுமே இல்ல, சும்மா ஜீரோ அப்படின்னு ஒரு அம்பு இருக்கும், அந்த அம்பு வந்தா திரும்ப நாம் அல்லது லா இந்த ரெண்டுல ஒரு அம்பு வர வரைக்கும் காசு கொடுத்து குறிப்பாக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்வதாக இருந்தால், அல்லது சகுனம் பார்ப்பார்கள் இருக்கக்கூடிய அந்த பறவை, உதாரணத்துக்கு காபத்துல்லாவுக்கு அருகில் நிறைய புறா இருக்கும், அதை அப்படி ஓட்டி விடுவாங்க, ஓட்டி விட்டதற்கு பிறகு அது வலது பக்கம் பறந்தால் நல்ல சகனம், இடது பக்கம் பறந்தால் கெட்ட சகனம், அப்ப வலது பக்கம் பறந்தால் செய்வாங்க, இடது பக்கம் பறந்தால் செய்ய மாட்டாங்க, இது ஒரு வழக்கம் இருந்தது. அல்லது ஜோசியக்காரர்களிடத்தில் சொல்வார்கள், கை பார்க்கிறாங்கல்ல ரேகம் பார்க்கிறாங்க, அவங்களிடத்துல போய் கேட்பார்கள், நாங்கள் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, எங்களுக்கு இந்த நேரத்தில் இதை செஞ்சா ஒத்து வருமா ஒத்து வராதா, அல்லது சூனியக்காரர்களிடத்தில் சென்று மந்திரவாதிகளிடத்தில் சென்று பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு தவறான சிறுக்கான பழக்க வழக்கங்கள் அரபுகளிடத்திலே இருந்தன. அப்ப எப்போதும் மனிதன் ஒரு பலவீனமான உள்ளம் உள்ளவன், அவர் எவ்வளவுதான் பெரிய ஒரு அறிவாளியா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய உடல் வலிமை பெற்றவராக இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளத்தில் இயற்கையான ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யும், ஒரு பலவீனம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய உடல் வீரம் உள்ளவர்கள், அவர்களை பார்த்தீர்கள் என்றால் கையில கயிறு கட்டியிருப்பாங்க, அவரை பார்த்தீங்கன்னா ஒரே குத்துல பத்து பேரை காய்ச்சிடுவாரு, கையில ஒரு கயிறு கட்டியிருப்பாரு, என்னங்க சொன்னா ராத்திரில கொஞ்சம் பயமா இருந்துச்சு, எப்படி ராத்திரில கொஞ்சம் பயமா இருந்துச்சு, இவர் ஒரு குத்து குத்துனா பத்து பேரை கீழே விழுந்துருவாங்க, அவர் கையில ஒரு கயிறு காலில் ஒரு கயிறு கட்டியிருப்பாரு, பெரிய அறிவாளியா இருப்பாரு, மூட நம்பிக்கையெல்லாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுவாரு, கடைசியில பார்த்தா அவரு ஒண்ணு ஒரு நம்பி கொண்டு ஏதாவது ஒன்று பயந்துகிட்டு எங்கேயாவது ஒன்று திருஷ்டி ஏதாவது ஒன்று அவரும் செய்து கொண்டிருப்பார். இப்படி மனிதர்களுடைய உள்ளத்திலே ஒரு கண்டிப்பாக பலவீனமா ஒரு பலவீனம் இருப்பது இது ஒரு இயற்கையான ஒன்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், ரப்புல் ஆலமீன் ஈமானை கொண்டு அந்த பலவீனத்தை நீக்குகிறார். எப்படி ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வை அவர் ஈமான் கொள்ளும் போது அந்த பலவீனம் சென்று விடுகிறது, அந்த பயம் சென்று விடுகிறது. இப்ப ஒருவர் வீட்டுக்குள்ளார போறார், பிஸ்மில்லா சொல்லி போறார், இனி பயப்பட வேண்டியதில்லை. பைத்துல் கலா போறார், பிஸ்மில்லா சொல்லி போறார், பயப்பட வேண்டியதில்லை. இரவுல எங்கேயாவது தங்குறாரு, அவளும் பிக்கலிமா தில்லா ஹிந்தாமா திகுல்லிஹா மின் ஷர்ரிமா கலா, பயப்பட வேண்டியதே கிடையாது. காலையில மாலையில ஆயத்து குறிச்சு வருகிறார், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சைத்தானை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஜின்னை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வை தவிர எதையும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுடைய யக்கீனை நம்பிக்கையை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தி அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் அவன் உதவி கேட்கும் போது அவனுடைய உள்ளத்தின் நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைத்து விடும் போது அந்த பலவீனத்தை அல்லாஹ் போக்கிவிடுகிறான், அந்த பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்கி விடுகிறான். அவனுடைய உள்ளத்தில் விசாரம் வந்து விடுகிறது, தைரியம் வந்து விடுகிறது, துணிவு வந்து விடுகிறது. சரியா? இப்ப அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான தடுமாற்றத்திற்குண்டான ஒரு பெரிய சிகிச்சையை சொல்கிறார்கள். என்ன சிகிச்சை? ஒரு காரியத்தை செய்யும் போது இதை செய்யலாமா வேணாமா, இதை செஞ்சா நமக்கு நன்மையா இருக்குமா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் ஏற்படுவது உண்மை. இப்ப நீங்க ஒரு தொழில் தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க, இந்த படிப்பை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க, இந்த இடத்துல நம்ம வேலைக்கு சேரலாமா வேணாமா, நன்மை இருக்குமா இருக்காதா, அல்லது இந்த பெண்ணை நம்ம மனம் முடிக்கலாமா வேணாமா, அல்லது இந்த வீட்டுக்கு நம்ம பெண்ணு கொடுக்கலாமா வேணாமா, இந்த மாதிரி ஆகுமான நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்படி ஆகுமான விஷயங்களில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடி இரண்டு ரக்அத்து தொழுது விட்டு கேட்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பிரார்த்தனைக்கு இஸ்திகாரா என்று சொல்லப்படும். அப்ப ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி சாதாரணமா கேட்கிற துஆ அது வராது, அது எப்போது நம்ம கேட்கலாம். ஆனா இஸ்திகாரா என்றால் எப்படி? இஸ்திகாரா என்றால் அதாவது நன்மையை நாடி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது என்றால் இந்த இஸ்திகாரா என்ற இந்த வழிமுறைக்கு நஃபிலான இரண்டு ரக்அத்துகள் தொழ வேண்டும். அந்த தொழுகைக்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு சொன்னா அத்தஹியாத்திலே கேட்கலாம், அத்தஹியாத்து அதே போல ஸலவாத்து ஓதித்து ரப்பி இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வஅஸாபில் கப்ரி வஅஸாபில் நார் வஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் அந்த துஆவை ஓதுனதுக்கு பிறகு இந்த துஆவை நம்ம கேட்கலாம். அப்படி இல்லையா சலாம் கொடுத்ததுக்கு பிறகு கேட்கலாம். பொதுவாக தொழுகைக்கு பின்னாடி கேட்கலாம்னு வந்திருக்குது. ஆனா சிறந்தது என்னன்னு சொன்னா தொழுகைக்குள்ளாரையே, அதாவது சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கறது தான் அதான் சிறந்தது. ஒருத்தருக்கு தெரியல, மனப்பாடம் பண்ணல, அதுக்கப்புறம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் தப்பா இருக்காது. புரியுதுங்களா? இப்ப நம்ம திரும்ப விஷயத்துக்குள்ளார போவோம். இப்ப இந்த துஆவிலே அப்படி என்ன விஷயம் இருக்கிறது இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்டு? இப்ப இதுவரைக்கும் இஸ்திகாரானா என்ன அப்படிங்கிற பொதுவான விஷயத்தை நம்ம ஹதீஸினுடைய விளக்கத்தை பார்த்துக்கோம். இப்ப இந்த ஹதீஸை எதோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம்? எதோட சம்பந்தப்படுத்தி? அல் காதிர், அல் கதீர், அல் முக்தர், இந்த பாடத்தோட அல்லாஹ்வுடைய குதிரத் என்ற சிபத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம். இடையில இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் ஞாபகத்தில் வச்சு. இப்ப இந்த இஸ்திகாரா என்பது உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லி வந்தேன், பொதுவான விஷயங்கள்ல இருக்கணும், அல்லது முஸ்தஹப்பான ரெண்டு விஷயங்கள்ல இருக்கணும். ஃபர்ஸ்ல இருக்கக்கூடாது, ஹராம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ல இருக்கக்கூடாது, புரியுதா? ஒருத்தர் மேல ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு, ஒருத்தர் மேல ஹஜ்ஜு கடமை, எல்லா வசதியும் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்யலாமா, அடுத்த வருஷம் ஹஜ்ஜு செய்யலாமா, இஸ்திகாரா செய்யணும். எப்படி இதுல இஸ்திகாரா கூடாது? இதுல முகர தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, வீட்டுல ரெண்டு கேட்க தொழுது, முகர தொழுகைக்கு போலாமா வேணாமான்னு சொல்லு. இதுல இஸ்திகாரா செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ல இஸ்திகாரா செய்யக்கூடாது. உங்க அம்மா காசு கேட்டாங்க, பணம் கேட்டாங்க, உதவி கேட்டாங்க, அம்மா அது கொடுக்கலாம வேணாமா, நான் இஸ்திகாரா பண்ணிக்கிறேமா அப்படின்னா இது முடியாது. ஃபர்ஸ்ல இஸ்திகாரா செய்ய முடியாது. ஃபர்ஸ் வாஜிபுகளில் இஸ்திகாரா கிடையாது. அதே போல ஹராம் அல்ல பாதுகாக்க. அந்த வீட்டில் திருட போலாம் ஐடியா இருக்கு, போலாமா வேணாமா, போனா கரெக்டா நம்ம கப்பிச்சு வந்துடலாமா வர முடியாதா, இதெல்லாம் ஹராம். சிரிக்கிறதுக்கு சொல்ல விளங்கல. ஏன்னா பொதுவாக இத்திஹாரா நன்மையை நாடி செய்ய முடியுமோ என பின்னாடி துவாவை நீங்க படிக்கும் பொழுது இந்த மாதிரி சில பேருக்கு விளங்கும். அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க இந்துக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பூஜை போட்டுட்டு சாமி கும்பிட்டுதான் கொலை செய்ய போவோம். எப்படி அவங்க கொலைக்காரன் இருக்கிறான்னு கொள்ளை அடிக்கிறவன் போய் ப்ராப்பரா போய் செய்ய வேண்டியது. ஏன்னா அவங்க சாமி அப்படித்தானே கொள்ளை எடுக்கிறது கொள்ளையடிக்கிறது கடத்துறது இதுதான் அவங்களுடைய வேலையை. அதனால அதெல்லாம் போய் சாமிக்கு கரெக்டா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவர் போவார் சாமியை விட்டுட்டு கடவுள் நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. அப்ப நம்முடைய சரீரத்திலே பாவம் செய்வதில் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்பது என்பது கிடையாது. எதில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது? நன்மையில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, ஹலாலை செய்வதில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, அல்லாஹ்வை அவன் விரும்பிய அடிப்படையில் வணங்கி வழிபடுவதில் உதவி தேடுவது, ஹலாலான ஆகுமான நல்ல தூய சுத்தமான தர்மமான நேர்மையான நீளமான காரியங்களில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, பாவத்தில் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது என்பது கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில இந்த இஸ்திஹாரா என்பது ஒன்று இரண்டு ஆகுமான காரியங்களுக்கு மத்தியில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது அல்லது இரண்டு முஸ்தஹப்பான காரியங்களில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது. இப்ப ரெண்டு இடத்துல வேலை கிடைக்குது, ரெண்டு இடமுமே பிரச்சனை இல்லாத இடம் அல்லது எங்கேயும் ஹராம் கிடையாது. இந்த ரெண்டுத்துல எது நமக்கு சிறந்ததா இருக்கும், எங்க போனா நமக்கு இன்னும் தீனுக்கு சாதகமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்தால் நீங்கள் தொடரலாம். இப்ப ஒரு இடத்துல வேலைக்கு வருது, லாட்ஜி சீட் விற்கிற கடை நிறைய சம்பளம் கிடைக்குது, ஒரு இடத்துல வேலைக்கு வருது நல்ல பேங்க் பெரிய காசு கிடைக்குது, இன்னொரு இடத்துல ஹலாலான சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 கொஞ்சமா கிடைக்குது. இப்ப இஷ்டகாரம் பண்ணக்கூடாது. ஏன் இப்ப ஹலாலா ஹராமா எதுதான் தேர்ந்தெடுக்கணும்? ஒரு முஸ்லீம் ஹலாலை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, அப்ப இந்த விஷயங்களை விளங்கி கொண்டா இப்ப நம்ம பாடத்தோட சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திரும்பவும் இந்த ஹதீஸினுடைய அர்த்தத்தை ஒரு தடவை பார்க்கணும். நம்ம பார்த்துட்டா பாடத்தோட சம்பந்தப்படுத்துறது இன்ஷா அல்லாஹ் ஈஸியா இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், அல்லது ஒரு காரியத்தை எடுக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று அவர் மனதிலே என்ன ஆரம்பித்து விட்டால், இரண்டு ரக்அத்துகள் அவர் தொழட்டும், மின் கைரில் ஃபரிதா ஃபர்து அல்லாமல், அப்ப நஃபிலாக இரண்டு ரக்அத்து தொழ வேண்டும், சும்மா யக்ல், அதற்கு பிறகு அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கட்டும். அந்த துஆ என்ன? அல்லாஹுவே இன்னி நிச்சயமாக நான் அஸ்தஃஃபிருக, உன்னிடத்திலே நன்மையை தேடுகிறேன். ஹைரு, அந்த ஹைர் என்பதிலிருந்து வந்த வார்த்தை தான் அஸ்தஃஃபிரு. இஸ்திஹார இஸ்தஃஃபிரு இஸ்திஹாரதன், அதிலிருந்து அஸ்தஃஃபிரு, நான் நன்மையை தேடுகிறேன். யாரிடத்திலே நன்மையை தேடுகிறேன்? க, உன்னிடத்திலே. அல்லாஹும்ம இன்னி அஸ்தஃஃபிருக. அப்ப அல்லாஹும்ம என்று சொல்லும் பொழுது, அல்லாஹுவே நீதான் என்னை படைத்தாய், நீதான் என்னை பரிபாலிக்கிறாய், நீதான் என் இறைவன் என்ற அர்த்தங்கள் எல்லாம் அல்லாஹும்ம என்பது வந்துவிடுகிறது. இந்நீ அஸ்தஃஃபிருக, நான் உன்னிடத்தில் நன்மையை கேட்கிறேன், நன்மையை தேடுகிறேன். எப்படி கேட்கிறேன், எதை கொண்டு கேட்கிறேன் என்றால், பிஇல்மிக, உனது இல்மை கொண்டு, உனது அறிவை கொண்டு, உனது ஞானத்தை கொண்டு, அதாவது உனது அறிவின் மூலமாக, உனது இல்மின் மூலமாக. அப்ப இல்ம் என்ற அல்லாஹ்வுடைய சிஃபத், இல்ம் என்ற அனைத்தையும் மிக தெளிவாக சூழ்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வின் அறிவு ஞானம் என்ற சிஃபத்தை கொண்டு, அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் நன்மையை தேடுகிறேன். அப்ப என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் உன்னிடத்திலே இல்ம் இருக்கிறது. பின்னாடி அந்த வார்த்தையும் தெளிவாக வரும், எனக்கு அந்த இல்மு கிடையாது, எனக்கு இல்மு கிடையாது, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்மை கொண்டு உன்னிடத்தில் நன்மையை தேடுகிறேன். எது எனக்கு நன்மை என்பதை என்னை விட நீ மிக அறிவுகள், உனது இல்மை கொண்டு, உனது இல்மின் மூலமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். அதாவது நான் எதை நன்மை என்று கருதுகிறேனோ அது உன்னுடைய அறிவில் எனக்கு நன்மையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் இதை தீமை என்று கருதுகிறேனோ அது உலக அறிவில் எனக்கு நன்மையாகவும் இருக்கலாம். எனவே நான் ஏன் அறிவை வைத்து நன்மையை தேடவில்லை, நான் புரிந்ததை வைத்து நன்மையை கேட்கவில்லை. அல்லாதே உணவை கொண்டு நீ அறிந்ததை கொண்டு, அப்ப நீ அறிந்திருந்து சொன்னா அல்லாவுக்கு அறியாமல் ஏதாவது இருக்கிறதா? அல்லாவுக்கு தெரியாம அல்லாவுக்கு அறியாமல் ஏதாவது இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. அப்ப அல்லாவே உணவு இன்மை கொண்டு நான் உனக்கு நன்மையை கேட்கிறேன். உன்னிடத்திலே நான் வலிமையை, ஆற்றலை, தளத்தை கேட்கிறேன். உன்னுடைய குதிரத்தை கொண்டு நான் குதிரத்தை கேட்கிறேன். அப்ப நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கிறா, நான் ஒரு காரியத்தை விரும்புறா, எனக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு ஆற்றலை கொடு. குதிரத்துக்கு உன்னுடைய குதிரத்தை கொண்டு நான் வேற யாரிடம் போய் குதிரத்தை கேட்பேன், ஆற்றலை கேட்பேன். நான் குதிரத்தை கேட்பது உன்னிடத்தில் தான். நீ என்னை வலிமை உள்ளவனாக, அந்த காரியத்தை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக ஆக்கினால்தான் நான் சக்தி பெற முடியும். நீ எனக்கு அதை செய்வதற்கு சக்தி கொடுக்கவில்லை என்றால் என்னால் சக்தி பெற முடியாது. குதிரத்துக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த துவாவை கேட்கும் போது இதனுடைய அர்த்தத்தை, கருத்தை, அந்த தெளிவான பொருளை புரிந்தவர்களாக கேட்க வேண்டும். இப்ப ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, அர்த்தமும் தெரியாது கருத்தும் தெரியாது, கையில கிட்டார் வச்சுக்கிட்டு இப்படியே படிக்கிறாங்க. இதனால் ஏதாவது ஒரு குஷு வருமா, பயம் வருமா, உள்ளச்சம் வருமா, உள்ள ஈடுபடுமா அந்த துவாவில் என்றால் ஈடுபடா. பெரும்பாலான பேர் துவா கேட்கும் போது அவங்களை பாத்தீங்கன்னா தலையை சொல்லுவாங்க அல்லது முதுகை சொல்லுவாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. காரணம் என்ன, அவர்கள் அறியாத அந்த மொழியிலே அல்லது அரபியிலே அவர்கள் படித்திருந்தாலும் அவர்களுடைய பொருளை உணராமல் அவர்கள் கேட்கின்ற காரணத்தால் அவர்களுடைய துவாவிலே அவர்களுடைய உள்ளங்கள் ஈடுபடுவது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கேட்க சொன்னார்கள், அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் நன்மையை தேடுகிறேன், உனது எண்ணை கொண்டு உன்னிடத்திலே நான் வலிமையை, சக்தியை கேட்கிறேன், உனது குதிரத்தை கொண்டு. அப்ப நீ எனக்கு குதிரத்தை கொடுத்தால்தான் என்னால் செய்ய முடியும், இல்லை என்றால் என்னால் செய்ய முடியாது. உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் உனது தயானத்திலிருந்து, உனது கொடையிலிருந்து, உனது அருளிலிருந்து, உனது வெகுமதிகளிலிருந்து. நம்ம பதில் என்பதற்கு அவ்வளவு அர்த்தம். அப்ப அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் சொல்கிறார், உங்களில் சிலரை விட மேன்மைப்படுத்தி இருப்பதை பார்த்து நீங்கள் இயங்காதீர்கள். இப்படி இயங்காதீர்கள், இப்படி நீ ஆசைப்படாதே, ஏங்காது, கருகாது உள்ளத்திலே. அல்லாவிடத்தில் அவனுக்கு தயாரத்தை நீயும் கேளு, அவனுக்கு கொடுத்தால் அவனுக்கும் கொடுப்போம், அவனுக்கு கொடுத்தால்னா உனக்கும் கொடுப்போம். அவனுக்கு யார் கொடுத்தது? அல்லாதான கொடுத்த அந்த அல்லாதவை நீ வணங்கு, நீ கேள், அவன் உனக்கும் கொடுப்பான். அதனால இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவரு ஏங்க மாட்டாரு, பொறாமைப்பட மாட்டாரு. ஒருத்தரை பார்த்தால் அல்லாஹ் என் சகோதரனுக்கு அந்த அற்புதையை கொடுத்திருக்கிறார், அல்லாஹுவே எனக்கு நன்மையாக இருந்தால் கொடுக்க முடிஞ்சு மனசு ராமாக தாக்கும். யாரெல்லாம் எனக்கு அது நன்மை இல்லை என்றால் என் உள்ளத்தை அதில் வந்து திருப்பிவிடு, எனக்கு எது நன்மையோ அதை கொண்டு. இந்த துவாவை கேட்கிறேன் ரொம்ப சந்தோஷமா போயிடு, ராகத்தான் ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு ஏங்குறானோ அவன் நிம்மதியா தூங்கவே மாட்டான், யாரு ஏங்குறானோ அவன் நிம்மதியா தூங்க மாட்டான். இந்த ஏங்குதல் இருக்குது ஆண்கள்கிட்டையும் இருக்குது, கொஞ்சம் அதிகமா பெண்கள்கிட்டையும் இருக்கு. ஏங்கியே வாழ்க்கையே தொலைச்சிடுவான். இருக்கிற ராகத்து, சந்தோஷம், மகிழ்ச்சி, அல்லாவுடைய ஞாபகத்து எல்லாம் போயிடும். இவர் புருஷ ஒரு நல்ல பைக் வச்சிருப்பாரு, அதுல போய் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவன் கார் வச்சிருக்கானே, அவன் கார்ல போறான் முடிவு, நமக்கு கார் இல்லையே, காலே இல்லாத பாருங்க, சைக்கிள் கூட்டிட்டு போறவனை பாரு, யோசிச்சீங்களா? அதே போல நிறைய விஷயங்கள் சின்னதுல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இல்லாததை நினைத்து வருந்தி வருந்தி இருப்பதை கொண்டு இன்பம் பெறுவதை இழந்துவிடுவான். நிறைய கொடுத்துருக்கான், அதை வச்சு சந்தோஷப்படும், அதை எண்ணி எண்ணிப்பாரு.
சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு காலையில தோசை சாப்பிடுறது, இன்னைக்கு காலையில அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சாப்பாடு, நீ எதுக்கு அங்க யோசிக்கிற? உனக்கு மேல தெரிய எதுக்கு பார்த்து? இப்படி மேல பாக்குறது கஷ்டம், ஈஸியாக இப்படி கீழே பாக்குறது ஈஸியாக, கீழே இப்படி பார்க்கறது ஈஸி, இப்படி பார்க்கறது கஷ்டம், சுருக்கிக்கும். அந்த மாதிரிதான் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்யாவில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹ் அவங்களை ஒரு வாடகை வீட்டிலேயே வச்சிருந்தாலும் கூட எத்தனையோ பேர் ரோட்ல இருக்கிறாங்களே, அதுவும் இல்லாம இன்னும் இவ்வளவோ பேர் நாடோடியா ஆளுகிறாங்களே, அதை பாருங்க. உங்கள்கிட்ட சைக்கிள் கூட இல்லையா, கால் இல்லாத ஒருவரை பாருங்க. இப்படி அல்லாஹ்வுடைய நேமத்தை நாம் இருக்கின்ற நேமத்தை பார்த்தோம்னால் கண்டிப்பா நமக்கு கீழே ஒருத்தங்க இருப்பாங்க, இல்லாத வசதி கொடுக்கப்பட்டவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படி பார்ப்பவர் கண்டிப்பாக நன்றி கெட்டவராக மாறுவார், பிறகு நிராகரிப்பவராக மாறுவார். முதல்ல எப்படி மாறுவாரு? நன்றி கெட்டவராக மாறுவார், பிறகு நிராகரிப்பவராக மாறுவார். எப்படி நிராகரிப்பா மாறுவாரு? கண்டிப்பா ஒரு நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுவார், அல்லாஹ்வுடைய தக்தீரை ஏற்றுவார், அல்லாஹ்வையும் ஏற்றுவார். தக்தீரை ஏற்றுபவர் யார்? அல்லாஹ்வை ஏற்றுபவர், காலத்தை ஏற்றுவார். அப்ப குஃப்ரிலே சென்று விடுவார். உனது கிருபையிலிருந்து, உனது விசாரத்திலிருந்து, உனது குறையிலிருந்து நான் கேட்கிறேன். அப்ப நான் தேவை உள்ளவன் அல்லாஹ், நீ அந்த தேவையை கொடுப்பவன் அல்லாஹ். அதுக்கு ஒரு இடத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் கேட்கிறோம்? இருப்பவரிடத்தில் கேட்கிறோம், இல்லாதவரிடத்தில் கேட்கக்கூடாது. மக்கள் கேட்கிறார்கள், ஏழை இடத்திலே கேட்கிறார்கள், கஞ்சரிடத்திலே கேட்கிறார்கள், கொடுத்தால் குறைந்து விடுபவரிடத்திலே கேட்கிறார்கள், முகம் திருப்பிக் கொடுப்பவரிடத்திலே கேட்கிறார்கள். இவற்றில் எதையுமே செய்யாத அல்லாஹ்வை மறந்து விடுகிறார். அல்லாஹ்விடத்திலே கருமி செலவு இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ் ஏழையா? நிச்சயமாக இல்லை. அவரை விட செல்வந்தன் வேறு யாருமே இல்லை. எத்தனை முறை கேட்டாலும் முகம் திருப்பாதோ உனது குதிரத்தை கொண்டு கேட்கிறேன். நீ குதிரத்துடையவன், ஆற்றலுடையவன், நான் ஆற்றலுடையவன் அல்ல, எனக்கு ஒண்ணுமே சக்தி இல்லை அல்லாஹ்வே, நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அதை தரும். அடுத்த சிபல், உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது, நீ அறிவாய் நான் அறிய மாட்டேன். எப்படிப்பட்ட தன்மை பாருங்கள். இதை சொல்லும் பொழுதே ஒரு மூமினுடைய உள்ளம் விசாலம் ஆயிடுங்க. அல்லாஹ்வுடைய தக்தீரை நம்பிக்கை கொள்வோம். இங்கு பிரச்சனை எதில் இருக்கிறது? தக்தீரை நம்பவில்லை என்றால் பிரச்சனை. சோதனையினால் மனவேதனை இல்லை. எதனால் மனவேதனை? அல்லாஹ்வின் விதியை நம்பவில்லை என்றால் மனவேதனை. புரியுதா இல்லையா? எதில் மனவேதனை இருக்கிறது? நம்பவில்லை என்றால்தான் மனவேதனை. சோதனையில் சிக்கி தவிக்கும் போதும் அல்லாஹ்வின் விதியை நம்பினோம் என்றால் அங்கே மனது ஆகத்தான் விசாலமாக எப்படி இருக்கும்? ரொம்ப விசாலமாக இருக்கும். சஹாபாக்களை போன்று, தபிகளை போன்று, முனிமார்களை போன்று. வசாலம் வளராலம். சரி, அடுத்து அல்லாஹ்வுடைய அல்லாஹுவே நீயோ எங்களுக்கு தெரியாத மறைவானவை எல்லாவற்றையும் ஆழ்ந்து விசாலமாக எல்லையில்லாமல் அறியக்கூடியவன். அப்ப அல்லாஹ்வுடைய சிபத்துல ஆலிம் ஒரு சிபத்து, ஆலிம் அலீம் ஒரு சிபத், அல்லாம் ஒரு சிபத். இந்த மூன்று குரான்ல பயன்படுத்தப்படும். எப்படி? காதிர் கதீர் சொன்னதா இல்லையா? அதே போல ஆலிம் அலீம் அல்லாம் அல்லாமல் எல்லா மறைவான விஷயங்கள், அது முன்னாடி இருக்கட்டும், பின்னாடி இருக்கட்டும், பூமிக்குள்ளார இருக்கட்டும், பூமிக்கு மேல இருக்கட்டும், வானத்துக்கு மேல, வானத்துக்கு கீழே, அந்த சராசரி எந்த இருந்தாலும் சரி, கைப் என்பது ஒருமை, உயிர் என்பது பன்மை. அல்லாஹ்வுடைய அப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் ஒன்றை பணிந்து பயந்து கேட்பது என்றால் அந்த அளவிற்கு அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய வல்லமைகளை போற்றி நம்மை பலவீனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, நான் ஒரு கேவலமானவன் அல்ல, நீ என்னை கண்ணியப்படுத்தவில்லை என்றால், நான் ஒரு இயலாதவன் அல்ல, நீ எனக்கு உதவவில்லை என்றால், என்னால் எதையும் செய்ய முடியாத நான் ஒரு ஜாதி, நீ எனக்கு எளிமை கொடுக்கவில்லை என்றால், என்னால் எதுவும் முடியாத அல்ல, நீ எனக்கு கொடுக்கவில்லை என்றால், இப்படி முற்றிலுமாக பணிந்து விடும் போதுதான், அல்லாஹுவை போற்றி அவரிடத்திலே மன்றாடும் போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த கதவு இருக்கிறது மிக விசாலமாக திறக்கிறது. இப்ப எப்படி கேட்கிறாங்க, என்னமோ கேட்டு கொடுத்த அவனது நண்பன் அப்படிங்கிற மாதிரி எப்படி துவா கேட்கப்படுது, மக்கள் எப்படி துவா கேட்டுட்டு என்ன நானும் தான் கேட்டுட்டே இருந்தேன் எந்த கபூல் செய்யறாங்க கேட்காம ரொம்ப பேர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கேட்டு கேட்டு என்னங்க புரிஞ்சுனா, நானும் ரொம்ப நாளா கேட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டேன், எனக்கு புள்ள கொடுக்கணும்னு கேட்டேன், எனக்கு அங்க போய் படிப்பு கிடைக்கணும்னு கேட்டேன், இப்படி பல கதை நானும் கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன், ஒண்ணுமே நடக்கிற மாதிரி விட்டுட்டேன். அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையாக மாட்டார் காஃபிர்களை நம்பிக்கையோடு நாம் மரணிக்கும் போது சொர்க்கத்திலே நமக்கு கொடுப்பான். அதனால ஒரு மூமின் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் என்ன, நான் விரும்பியது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதில் எனக்கு நன்மை இல்லாததால் அல்லாஹ் எனக்கு சிறந்ததை கொடுப்பான், அல்லது அதை விட வேறொரு தீமையை அல்லாஹ் எனக்கு நீக்குவான். ஆனால் நம்ம துவா கேட்கிறத ஊற்றக்கூடாது. துவா கேட்பதை விடுவது இருக்கிறதே சகோதரர்களே, இது குஃபிலே தெரியும். எங்க போய் தெரியணும், நல்லா கேட்கணும். ருகூல கேளுங்க, தண்ணீர் கட்டவன கேளுங்க, சுஜூதுல கேளுங்க, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேளுங்க, ரெண்டு சஜ்தாக்கு இடையில கேளுங்க, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு கேளுங்க, பள்ளிக்குள்ளார வரும்போது கேளுங்க, பள்ளியை விட்டு வெளியே போகும்போது கேளுங்க, வீட்டுக்குள்ளார போகும்போது கேளுங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போது கேளுங்க, கலை தெருவுக்கு போகும்போது கேளுங்க, எந்த நேரமா இருந்தாலும் செஞ்சாங்க. என்னங்க நபிசுல்லாலும் திக்ருகள் மஸ்னூன் திக்ருகள் கற்றுக் கொடுத்தார்களே, அந்த மஸ்னூன் திக்ருகள் எல்லாம் என்ன, ஒன்று வெளிப்படையான துவாவாக இருக்கும் அல்லது மறைவான துவாவாக இருக்கும். எப்படி உதாரணமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில் 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஓதுனா உங்களுக்கு ஷைத்தானுடைய தீங்கு கிடையாது. இது வெளிப்படையில் பார்க்கும்போது என்ன, அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய திக்ருகள். ஆனால் இதற்குள் துவா இருக்கிறது. இந்த துவாவை நீங்க எதுக்கு ஓதுறீங்க, யார் அல்லாஹ் உன்னை போற்றி போகிறேன், இப்லீஸ் ஷைத்தான் வந்து என்ன பாதுகாப்பு, துவாவா இல்லையா, துவாவா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய வெளிப்படையான திக்ருகளாக இருக்கட்டும், வெளிப்படையில பார்க்கும்போது திக்ருகளாக இருந்தாலும் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில் சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹி அலஅஸீம். ஓதக்கூடிய திக்ருகள் துவா, நமது வாழ்க்கையே துவா. துவாவுடைய விஷயம் என்ன, நம்மால் முடியாது, நான் அடிமை, நான் பிச்சைக்காரன், நான் ஒரு வேலைக்காரன், நீ எனது எஜமானன், நீ என் அரசன், நீ எனது ரப்பு, நான் உன்னிடத்தில் தேவையில்லவன், உனக்கு என் தேவை இல்லை, இதுதான் எஸ்டியாஜ் புரியுதா? சம்பந்தப்படும் அல்லாஹும் குறிச்சிருக்காரன் அல்லாஹுவே அன்னஹாதல் அவர் இந்த காரியம் அப்படி
எந்த காரியம் நீங்க மனசுல எதை நினைச்சிருக்கீங்களோ அதை சொல்லணும். யாரு நான் இந்த இடத்துக்கு வேலை போலான்னு இருக்கிறேன், ரெண்டு இடத்துக்கு வேலைக்கு வந்துச்சு நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கிறேன், ரெண்டு பொண்ணு வந்துச்சு நான் இந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறேன், ரெண்டு ஊருக்கு போலாமா அப்படின்னு ரெண்டு ஊர்ல எந்த ஊருக்கு போலான்னு உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, நீங்க இந்த ஊரை தேர்ந்தெடுக்கிறீங்க, யாரு நான் இந்த ஊருக்கு போலான்னு தேர்ந்தெடுக்கிறேன், புரியுதா? அப்ப நான் நினைத்திருக்கக்கூடிய இந்த காரியம் அப்படின்னு அந்த காரியத்தை சொல்லி பயன் குண்ட சேலம் அன்னஹாதலம், இந்த காரியம் எனக்கு நன்மையாக இருந்தால், நன்மையாக இருப்பதை நீ அறிந்தால், எதற்கு நன்மை எப்போது நன்மை அதையும் அங்கே குறிப்பிட வேண்டும். யாருக்காக? நமக்காக. அல்லாவுக்கு என்னுடைய இப்ப உள்ள நிலைமைக்கும் என்னுடைய பின்னால் உள்ள நிலைமைக்கும், இப்ப நீங்க நினைப்பீங்க இதுதான் நமக்கு அப்படின்னு நினைப்பீங்க, இதுதான் நமக்கு கரெக்ட் நினைப்பீங்க, அப்புறமா தான் தெரியும் நாலு நாள் கழிச்சோன்னு எம்மா அப்படின்னு சொல்லி புரியுதா? அப்ப இப்ப உள்ள நிலைமையும் அறிந்தவன் அல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் இருக்கிற இப்போது உள்ள நிலைமையிலும் எனது பின்னால் வரக்கூடிய நிலைமையிலும் நன்மை என்று நீ அறிந்தால், ஒரு அறிவிப்புல இந்த ரெண்டு வார்த்தை, இன்னொரு அறிவிப்புல இந்த ரெண்டு வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை, அது என்ன? யாரா இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்தில் நன்மை உடையதாக இருந்தால், ஒரு மகாஷி என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு நன்மை உடையதாக இருந்தால், என் காரியத்தின் முடிவுக்கு என்னது முடி என்னுடைய காரியத்தின் எனது வாழ்க்கையின் முடிவுக்கு நன்மையாக இருக்குமே ஆனால், அப்ப இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒண்ணு யாரா இப்போதைக்கும் பின்னாடி வர்றதுக்கு நன்மையாக இருக்குமே ஆனால் அதை சொல்லலாம், அல்லது யாரா இந்த காரியம் என்னுடைய வீனுக்கும் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் என்னுடைய காரியத்தின் முடிவுக்கும் நன்மையாக இருக்குமேனால் அதை நான் அடைவதற்கு எனக்கு குதிரத்தை கொடு, அல்லது அதை எனக்கு நீ விதியாக்கி கொடு, வயசிறுகுலி அதை எனக்கு நீ எளிதாக்கி கொடு, லேசாக்கி கொடு, அதிலே எனக்கு வணக்கத்தையும் கொடுக்கலாம். எவ்வளவு அழகான பிரார்த்தனை பாருங்க, அல்லாஹும் நீ அறிந்திருப்பாயானால் நான் நினைக்கின்ற அந்த காரியம் எனது தீனிலே எனது வாழ்வாதாரத்திலே அல்லது என் காரியத்தின் முடிவிலே எனக்கு தீமை என்று நீ அறிந்தால், அல்லது இன்னொரு அறிவிப்பின்படி அமரியும் ஆஜிரி எனது இப்போதைய நிலைமைக்கும் எனது பிந்திய நிலைமைக்கும் இது தீமை என்று நீ அறிந்திருந்தால் என்னை அதிலிருந்து திருப்பி விடு, எங்கே நன்மை இருக்கிறதோ அதை நீ எனக்கு விதியாக்கி கொடு, எங்க நன்மை தான் பிறகு அந்த நன்மையை கொண்டு அந்த காரியத்தை கொண்டு எதை நீ எனக்கு விதியாக்கினாயோ அந்த காரியத்தை கொண்டு என்னை நீ ஆக்கு, எப்படி ஆக்கி? திருப்தி கொண்டவனாக, மகிழ்ச்சி கொண்டவனாக, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டவனாக. இப்ப இந்த துவா புரியுதா? இந்த துவாவுக்குள்ளார இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு இங்க என்ன விஷயம் பார்ப்போம் சொன்னா, அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாப் கவுலில்லாஹி தஆலா குல் ஹுவல் காதிர், அல்லாஹ் சர்வ வல்லமுடை உடையவன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்ற வசனத்தை இங்க தலைப்பாக ஆக்கினார்கள். அதுக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்லும் போது அல்லாஹு தஆலா வல்லமை உடையவன் என்று குர்ஆனிலே எப்படி தன்னை பற்றி சொன்னானோ அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொண்டார்கள். அந்த வல்லமையில இது முடியும் இது முடியாது, இது சாத்தியம் இது சாத்தியக்கூடாது, அல்லது வல்லமைக்கு இதுதான் அளவு இதுக்கு மேல அளவு கிடையாது என்றெல்லாம் சொன்னார்களா? அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்வது இது குர்ஆனுக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது, சிந்திக்க கூடாத வழியில் சிந்திப்பது. அப்ப இது உங்களுக்கு நாம் நம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த பாடத்திலிருந்து இப்போது கூறினோம் அல்லவா. இது போன்றுதான் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் சரி, வேறு
எந்த ஒரு விஷயத்திலும் சரி, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய சிபத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹுடைய அழகிய பண்புகள் குணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ் சொல்லாததை நாம் சொல்லக்கூடாது, அல்லது அல்லாஹ் சொல்லியதை மறுக்கவும் கூடாது. அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை நாம் சொல்லவும் கூடாது, அவர்கள் சொல்லியதை மறுக்கவும் கூடாது, அதை மாற்றவும் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் குர்ஆனுடைய நம்பிக்கை, இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் உண்மையான ஹதீஸுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமது அறிவுகளை எல்லாம், நமது சிந்தனைகளை எல்லாம், நாம் புரிந்து கொண்ட அந்த நம்முடைய ஆழமான புரிதல்களை எல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியதாக ஆக்க வேண்டுமே தவிர, குர்ஆன் சுன்னாவை நம்முடைய புரிதலுக்கு பின்பற்றக்கூடியதாக ஆக்கிவிடும். எப்படி போயிடக்கூடாது? ரிவர்ஸ்ல போயிடக்கூடாது. குர்ஆன் சுன்னாவை முன்வைத்து அதுக்கு பின்னாடி நம்முடைய அறிவை கொண்டு போக வேண்டும். எப்படி போகக்கூடாது? நமது அறிவை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி குர்ஆன் சுன்னாவை வைத்து நான் புரிஞ்ச மாதிரி குர்ஆன் சுன்னா வரையணும், நான் புரிஞ்ச மாதிரி குர்ஆன் சுன்னா திரும்பி வரணும்னு நினைச்சா அது வழிகேட்டிலே சென்று விட்டுவிடும். அப்படித்தான் முந்தைய காலங்களிலே பலர் வழிகேட்டார்கள். அடுத்து நம்ம பார்க்க விரும்புகிறோம், அல்லாஹ்வுடைய விதியையே மறுத்த கூட்டம் எல்லாம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சிபத்துகளிலே பல சிபத்துகளை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நமது அறிவுக்கு லாபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய கலாமில சிபத்துல அல்லாஹ்வுடைய தீன்ல விளையாண்டா எங்கேயாவது கொண்டு போயது வழிகேட்டிலே விட்டுவிடும். அல்லாஹ்வுடைய கலாமை அவன் சொல்லியது போன்று, அல்லாஹ்வுடைய சிபத்தை அவன் கூறியது போன்று நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான். அதில்தான் நம்முடைய உள்ளத்திற்கும் உயிருக்கும் நம்முடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சலாமத்தான பாதுகாப்பு பெற்ற ஈமானை நசீபாக்குவானாக. நமது ஈமானிலே சந்தேகமோ நயவத்திடமோ குழப்பமோ கலந்து விடுவதற்கு பாதுகாத்து அருள்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா.